this year,
இந்த ஆண்டு எங்கள் இரண்டு பேர பிள்ளைகள் திருமணம் செய்து கொள்வர். சில ஆண்டுகளுக்குள் அவர்களது ஒன்றுவிட்ட சகோதரர்கள் 10 பேராகிலும் குடும்ப சிருஷ்டிப்பு என்ற அற்புதமான உலகினுள் பின்தொடர்கிற ஒரு கட்டத்தை தங்கள் வாழ்வில் எட்டுவார்கள். அந்த மகிழ்ச்சியான எதிர்பார்ப்பு அவர்கள் என்னிடம் ஆலோசனை கேட்டபோது என்னை ஆழ்ந்து சிந்திக்க செய்தது. அவர்கள் கேட்டார்கள், மகிழ்ச்சிக்கு வழிநடத்தக்கூடிய எந்த தேர்வுகளை நான் செய்ய வேண்டும்? மாறாக மகிழ்ச்சியின்மைக்கு என்னை வழிநடத்தக்கூடிய தேர்வுகள் யாவை? பரலோக பிதா நம் ஒவ்வொருவரையும் தனித்தன்மையோடு உருவாக்கியிருக்கிறார். நம்மில் எந்த இருவரும் சரியாக அதே அனுபவத்தை பெறவில்லை. எந்த இரு குடும்பங்களும் ஒன்று போலில்லை. ஆகவே குடும்ப வாழ்க்கையில் எப்படி மகிழ்ச்சியை தேர்ந்தெடுப்பது என்பது பற்றி ஆலோசனை அளிப்பது கடினம் என்பது ஆச்சரியமில்லை. இருப்பினும் ஒரு அன்பான பரலோக பிதா தன் பிள்ளைகள் அனைவருக்கும் மகிழ்ச்சிக்கான ஒரே பாதையைத்தான் ஏற்படுத்தியிருக்கிறார். நமது தனிப்பட்ட குணங்கள் அல்லது நமது அனுபவங்கள் எதுவாயிருந்தாலும் மகிழ்ச்சியின் திட்டம் ஒன்று இருக்கிறது. அத்திட்டம் எல்லா கட்டளைகளையும் பின்பற்றுவதாகும். என் பேர பிள்ளைகள் உள்ளிட்ட நம் அனைவருக்கும் திருமணம் பற்றி சிந்திக்கும் போது சவால்களை சந்திக்க உதவக்கூடிய மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையின் மையத்துக்கே வழிநடத்தக்கூடிய ஒரு மிஞ்சிய கட்டளை இருக்கிறது. சூழ்நிலைகள் ஒரு பொருட்டின்றி இது எல்லா உறவுகளுக்கும் பொருந்தியிருக்கிறது. இது நமது வேதங்கள் முழுவதிலும் நமது நாட்களின் தீர்க்கதரிசிகளின் போதனைகளிலும் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. அன்பு கலந்த மகிழ்ச்சியுடன் என்றென்றைக்கும் வாழ விரும்பும் அனைவருக்கும் கர்த்தரின் ஆலோசனையின் வேதாகம வார்த்தை. அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாய பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். அந்த எளிய வாசகத்திலிருந்து குடும்பங்களில் மகிழ்ச்சிக்கு வழிநடத்தக்கூடியவை தேர்வுகள் என்ன என்பது பற்றி நான் கற்றுக்கொண்ட அனைத்தையும் சுருக்கி கூறுவது கடினமல்ல. இக்கேள்வியோடு நான் தொடங்குகிறேன். கர்த்தரை என் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் நேசிப்பதற்கு எந்த தேர்வுகள் என்னை வழிநடத்தியுள்ளன? எனக்கு கர்த்தரின் பாவ நிவர்த்தி மூலம் மன்னிப்பின் ஆனந்தத்தை நான் உணர்ந்த இடத்தில் என்னை வைப்பதே எனது தேர்வாகும். பல ஆண்டுகளுக்கு முன்பு நியூ மெக்சிகோவின் ஆல்பக்கர்க்கில் நான் ஒரு ஊழிய தோழனும் கற்பித்த ஒரு இளைஞனுக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். நான் அவனை தண்ணீருக்கடியில் தள்ளி மேலே கொண்டு வந்தேன். அவன் என் உயரத்திலேயே இருந்திருக்க வேண்டும், ஏனெனில் அவன் நேராக என் காதில் பேசினான். தொட்டியில் உள்ள தண்ணீரும் கண்ணீரும் முகத்தில் வழிய அவனது குரலில் ஆனந்தம் துணிக்க அவன் சொன்னான், நான் சுத்தமானேன், நான் சுத்தமானேன். தேவனின் ஒரு அப்போஸ்தரின் வார்த்தையை நினைவு கூர்ந்த ஒருவரின் கண்களில் அதே ஆனந்த கண்ணீரை நான் பார்த்திருக்கிறேன். ஆய்வு செய்து மென்மையான நேர்முகத்துக்கு பின்பு அவர் அவளிடம் சொன்னார், கர்த்தரின் நாமத்திலே நான் உன்னை மன்னிக்கிறேன். அவர் அவரது சொந்த நேரத்திலும் சொந்த வழியிலும் உன்னை மன்னிப்பார். அவர் மன்னித்தார். பாவங்கள் மன்னிக்கப்படும் போது அவற்றை இனிமேலும் அவர் நினைவில் கொள்ள முடியாது என்று கர்த்தர் ஏன் சொன்னார் என நான் பார்த்திருக்கிறேன். பாவ நிவர்த்தியின் வல்லமையால் நான் நன்கு அறிந்த நேசிக்கிற ஜனங்கள் புதியவர்களானார்கள். பாவத்தின் தாக்கங்கள் துடைக்கப்பட்டன. என் இருதயம் இரட்சகருக்கும் அவரை அனுப்பிய அன்பான பிதாவுக்கும் அன்பால் நிரம்பியிருக்கிறது. அப்பெரும் ஆசீர்வாதம் அவர் மட்டுமே கொடுக்கக்கூடிய வழியிலிருந்து நிவாரணத்துக்காக இரட்சகரிடம் செல்ல நான் நேசிக்கிற ஜனங்களை ஊக்குவிப்பதால் வந்திருக்கிறது. அதனால்தான் நான் நேசிப்பவர்களை சபையில் கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு அழைப்பையும் ஏற்று நிறைவேற்ற வலியுறுத்துகிறேன். அந்த தேர்வுதான் குடும்ப மகிழ்ச்சிக்கு திறவுகோலாகும். எல்லா நிலையிலும் வாழ்க்கையின் அழுத்தங்கள் இரட்சகருக்கு சேவை செய்ய அழைப்புகளை மறுக்கவோ அல்லது உதாசீனம் செய்யவோ நம்மை தூண்டுகின்றன. அது நம்மையும் நமது துணையையும் நமது குடும்பங்களையும் ஆவிக்குரிய அழிவில் தள்ளுகின்றன. அவற்றில் சில அழைப்புகள் முக்கியமற்றவைகளாக தோன்றலாம், ஆனால் என் வாழ்க்கையும் என் குடும்பமும் உதவிக்காரர் குழுமத்துக்கு கற்பிக்க ஒரு அழைப்பை ஏற்றுக்கொண்டது நன்மைக்கேதுவாக மாற்றியது. இரட்சகர் மீது அந்த உதவிக்காரர்கள் வைத்திருந்த அன்பையும் அவர்கள் மீது அவர் கொண்டிருந்த அன்பையும் நான் உணர்ந்தேன். ஒரு உதவிக்காரர் குழுமத்துக்கு ஆலோசனை கூற அழைக்கப்பட்ட ஒரு பிணைய மற்றும் ஊழிய தலைவர் வாழ்க்கையில் அது நடந்ததை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு ஆயராயிருந்து பின்பு பகுதி எழுபதின்பரான நான் அறிந்த மற்றொருவர் ஒரு விபத்தில் காயமடைந்த ஆசிரியர் குழும சிறுவனுக்கு உதவ கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டார். அந்த சேவையின் அற்புதங்கள் அநேகரின் வாழ்க்கையை தொட்டது மற்றும் இரட்சகரிடம் அவர்களது அன்பை அதிகரித்தது. பிறருக்கு சேவை செய்யும் போது நாம் பரிசுத்த ஆவியானவரின் தோழமைக்காக கிட்டத்தட்ட கெஞ்சுகிறோம். அவரது சேவையில் வெற்றி எப்போதும் நமது ஆற்றலுக்கு அப்பால் அற்புதங்களை செய்கின்றன. கடுமையாக கலகம் செய்கிற குழந்தையை எதிர்கொள்கிற தாய் அது உண்மை என அறிவாள். அதுபோல கணவன் அவளை விட்டுவிட்டு போகப் போவதை சொல்லும் போது ஆறுதல் தேடி வருகிற பெண்ணால் விசாரிப்பு போதகர் அறிவார். ஒரு தோழனாக பரிசுத்த ஆவியை அனுப்பியதற்காக இரண்டு சேவை செய்தவர்களும் நன்றியுடையவர்களாக அக்காலையில் ஜெபித்தனர். பரிசுத்த ஆவியானவரின் தோழமையுடன் மட்டுமே திருமணத்தில் பிரிவில்லாமல் சமமாக இணைக்கப்பட நாம் நம்பலாம். திருமணத்தில் இன்பத்துக்கு அந்த தோழமை எவ்வளவு முக்கியமானது என நான் பார்த்திருக்கிறேன். அப்படி ஆகிற அற்புதத்துக்கு ஒருவருக்கு பரலோகத்தின் உதவி தேவை. அதற்கு நேரம் அதிகம் ஆகிறது. நமது இலக்கு பரலோக பிதா மற்றும் இரட்சகரின் சமூகத்தில் என்றென்றைக்கும் ஒன்றாய் வாழ்வதே ஆகும். என் தாயும் தந்தையும் ஒருவருக்கொருவர் மிகவும் வித்தியாசமானவர்கள். என் அம்மா ஒரு பாடகி மற்றும் ஓவியர். என் அப்பா ரசாயனத்தை நேசித்தார். ஒருமுறை இசை கச்சேரியில் கைத்தட்டல் ஆரம்பிக்கும் முன் என் அப்பா எழுந்து கிளம்ப தொடங்கியதை பார்த்தபோது அம்மா ஆச்சரியப்பட்டார். என் அம்மா அவர் எங்கு செல்வதாக கேட்டார். அவரது பதில் முழு வெகுளித்தனமாக, "நல்லது, இது முடியவில்லையா?" என்றார். பரிசுத்த ஆவியானவரின் மென்மையான செல்வாக்கு மட்டுமே அம்மாவுடன் அவரை கூட்டிச் சென்றது, மீண்டும் மீண்டும் திரும்ப கொண்டு வந்தது. ரசாயனத்தில் ஆய்வு செய்தும் கற்பித்தும் என் அப்பா குடும்பத்தை தாக்கும்படியாக என் அம்மா 16 ஆண்டுகள் நியூ ஜெர்சியில் வாழ்ந்தார். பழைய பண்ணை வீட்டில் அவரை கவனித்த விதவையான தாயையும் திருமணமாகாத சகோதரியையும் பிரிந்திருப்பது அவருக்கு ஒரு தியாகம்தான். அம்மா தூரத்தில் நியூ ஜெர்சியில் இருக்கும் போதே அவர்கள் இருவரும் மரித்துவிட்டனர். என் அம்மா அழுவதை நான் பார்த்த சமயங்கள் அவை மட்டும்தான். பல ஆண்டுகளுக்கு பின்பு என் அப்பா யூட்டாவில் ஒரு வேலை கொடுக்கப்பட்டார். அவர் என் அம்மாவிடம் கேட்டார், "மில்ட்ரட், நான் என்ன செய்ய வேண்டும் என நினைக்கிறாய்?" அவர் சொன்னார், "ஹென்றி, நீங்கள் சிறந்ததென நினைக்கும் எதுவானாலும் செய்யுங்கள்." அவர் அதை நிராகரித்தார். அடுத்த நாள் காலை அம்மா அவருக்கு கடிதம் எழுதினார். நான் அதை இப்போது வைத்திருக்கலாம் என்று விரும்புகிறேன். அது கண்டிப்புடன் தொடங்கியது. அவரால் முடியுமானால் அம்மாவின் குடும்பத்துக்கு அருகில் அழைத்து செல்வதாக பல ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு வாக்களித்திருந்தார். அப்பா அவரது எரிச்சலின் வெளிப்பாடு பற்றி ஆச்சரியப்பட்டார். அம்மாவின் இருதயத்தின் வாஞ்சையை அவர் நினைவில் வைத்திருக்கவில்லை. அவர் உடனே வேலையை ஏற்று செய்து அனுப்பினார். அவர் சொன்னார், "மில்ட்ரட், நீ ஏன் சொல்லவில்லை?" அம்மா சொன்னார், "நீங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும். யூட்டாவுக்கு செல்லும் தேர்வை தமதெனவே அப்பா எப்போதும் சொல்வார், ஒருபோதும் தொழிலை தியாகம் செய்ததாக சொல்ல மாட்டார். அப்படி செய்யும் அற்புதத்தை அவர்கள் பெற்றனர். அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு செய்திருந்த வாக்கு தத்தத்தை பரிசுத்த ஆவியானவரால் அப்பா நினைவூட்டப்பட்டிருந்தால் நலமாயிருந்திருக்கும். ஆனால் அவர் அம்மாவின் தேர்வை தனதாக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் தனது இருதயத்தை இழக்க அனுமதித்தார். பரலோக பிதாவுக்கு பரிபூர்ண முன்னறிவு உண்டு. அவர் நம் ஒவ்வொருவரையும் அறிவார், நமது எதிர்காலத்தை அறிவார், நாம் என்ன கஷ்டங்களை தாண்டி செல்வோம் என அறிவார். நமது அனைத்து பாடுகளிலும் நமக்கு எப்படி உதவுவது என அவர் அறியும்படிக்கு அவர் தம் குமாரனை அனுப்பினார். சில சமயங்களில் பாவத்தையும் பெரும் மகிழ்ச்சியின்மையையும் தேர்வு செய்கிற ஆவி பிள்ளைகள் பரலோக பிதாவுக்கு இவ்வுலகத்தில் அவர்களுக்கு உண்டு என நாம் அறிவோம். அதனால்தான் எல்லா சிருஷ்டிப்பிலும் மிகச்சிறந்த அன்பின் செயலாகிய அவர் தன் முதற் பேரானவரை நமது மீட்பராக அனுப்பினார். அதனால்தான் நமது பரலோக பிதாவுடன் வாழ நித்திய ஜீவனுக்கு நம்மை ஆயத்தப்படுத்த தேவனின் உதவியும் நன்மை செய்மையாக்க நேரமும் தேவை என நாம் எதிர்பார்க்க வேண்டும். குடும்ப வாழ்க்கை நம்மை சோதிக்கும். சோதனைகளை கடந்து நம்மை பலப்படுத்த அநித்தியத்தின் வரத்தை நமக்கு கொடுத்தது தேவனின் நோக்கங்களில் ஒன்று. அவற்றை சகிக்க நமது ஆற்றலுக்கு அப்பாற்பட்டதாக சில சமயங்களில் தோன்றுகிற நாம் அதிக ஆனந்தமும் அதிக துயரமும் சவால்களும் பெறவிருக்கிற குடும்ப வாழ்க்கையில் அது விசேஷமாக உண்மையாக இருக்கும். நாம் சந்திக்க போகும் சோதனைகளுக்கு உங்களையும் என்னையும் நமது பிள்ளைகளையும் தேவன் எப்படி ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் என தலைவர் ஜார்ஜ் கியூ கேனன் சொன்னார். தேவனுடைய அன்பு கொடுக்கப்படாத நம்மில் ஒருவர் கூட கிடையாது. அவர் கவனிக்காத அணைக்காத நம்மில் ஒருவர் கூட இல்லை. ரட்சிக்க அவர் விரும்பாத, ரட்சிக்க அவர் வழி ஏற்படுத்தாத நம்மில் ஒருவர் கூட இல்லை. தம் தூதர்களுக்கு நம்மீது பொறுப்பளிக்காத நம்மில் ஒருவரும் இல்லை. நமக்கு நாம் முக்கியமற்றவர்களாயும் மரியாதையற்றவர்களாயும் இருக்கலாம். ஆனால் உண்மை எதுவானால் நாம் தேவ பிள்ளைகள். கண்ணுக்கு புலப்படாத தன் தூதர்களுக்கு அவர் உண்மையாகவே நம்மீது பொறுப்பும் வல்லமையும் பலனும் கொடுத்துள்ளார். அவர்கள் நம்மை கண்காணித்து நம்மை தங்கள் பாதுகாப்பில் வைத்திருக்கின்றனர். தலைவர் கேனன் போதித்தது உண்மை. அந்த உறுதி உங்களுக்கு தேவை. எனக்கு அது தேவைப்பட்டிருக்கிறது. நான் அதை சார்ந்திருக்கிறேன். பாவநிவர்த்தியின் வல்லமையை நான் நேசிக்கிற ஒருவர் அதை நாடி உணர வேண்டும் என நான் விசுவாசத்துடன் ஜெபித்திருக்கிறேன். அவர்களுக்கு உதவ மனுஷ தூதர்கள் வரவேண்டும் என்றும் விசுவாசத்துடன் ஜெபித்திருக்கிறேன். அவர்கள் வந்தார்கள். தன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ள வழிகளை வகுத்திருக்கிறார். அநேகருக்கு அவர்கள் என்ன செய்தாலும் அவர்களை நேசிக்கிற சகோதரன் அல்லது சகோதரி அல்லது ஒரு பாட்டி தாத்தாவை வைத்திருப்பது அதில் அடங்கும். பல ஆண்டுகளுக்கு முன்பு தன் பாட்டி பற்றி ஒரு நண்பர் பேசினார். எப்போதும் கர்த்தருக்கும் அவரது சபைக்கும் விசுவாசமாயிருந்து முழுமையான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். இருப்பினும் அவரது ஒரு பேரன் குற்றம் செய்கிற வழியை தெரிந்து கொண்டான். கடைசியில் அவன் சிறை தண்டனை விதிக்கப்பட்டான். என் நண்பர் நினைவு கூர்ந்தார், சிறையில் தன் பேரனை சந்திக்க நெடுஞ்சாலை வழியாக பயணம் செய்யும் போது பாட்டி கண்களில் கண்ணீருடன் வருந்தி ஜெபித்தார், நான் நல்ல வாழ்க்கை வாழ முயற்சி செய்திருக்கிறேன். தன் வாழ்க்கையை அழித்துக் கொள்கிற பேரனின் சோகத்தை நான் ஏன் பெற வேண்டும்? அவரது மனதில் பதில் இப்படி வந்தது, அவன் என்ன செய்தாலும் உன்னால் அவனை நேசிக்க முடியும், நீ அவனை நேசிப்பாய் என எனக்கு தெரியும் என்பதால் உனக்கு அவனை கொடுத்தேன். நம் அனைவருக்கும் ஒரு அற்புதமான பாடம் இருக்கிறது. அழிந்து கொண்டிருக்கிற உலகில் அன்பான பெற்றோருக்கும் தாத்தா பாட்டிகளுக்கும் தேவனுடைய எல்லா ஊழியக்காரர்களுக்கும் வழியானது எளிதாயிருக்காது. நாம் தேவனின் பிள்ளைகளை மகிழ்ச்சிக்கான வழியை தெரிந்து கொள்ள கட்டாயப்படுத்த முடியாது. அவர் நமக்கு கொடுத்த சுயாதீனத்தின் நிமித்தம் தேவன் அதை செய்ய முடியாது. அவர்கள் எதை தெரிந்து கொண்டாலும் எப்படியானாலும் எல்லா தேவ பிள்ளைகளையும் பரலோக பிதாவும் அவரது நேசகுமாரனும் நேசிக்கிறார்கள். எவ்வளவு கொடியதாயிருந்தாலும் எல்லா பாவங்களுக்கும் இரட்சகர் விலை கொடுத்துள்ளார். நீதி இருக்க வேண்டும் என்றாலும் நீதியை திருடாத இரக்கத்தின் சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆல்மா அந்த நம்பிக்கையை தன் குமாரன் கொரியாந்தனுக்கு இந்த வார்த்தைகளில் தெரிவித்தான். ஆதலால் ஆயத்தப்படுகிற நிலை என்கிற இந்த சோதனை காலத்தில் நியாயத்தின்படியே மனுஷருடைய மனம் திரும்புதலை மாத்திரம் நிபந்தனையாக கொண்டு மீட்பின் திட்டம் நிறைவேறும். இந்த நிபந்தனைகள் இல்லாமற் போனால் இரக்கம் அவமாகி நியமத்தின் கிரியையும் அழிந்து போகுமே. இப்போது நியமத்தின் கிரியை அழிக்கப்பட முடியாது. அப்படியெனில் தேவன் தேவனாயிரார். எனது பேர பிள்ளைகளுக்கும் நித்திய குடும்பங்களை கட்ட முயற்சிக்கும் நம் அனைவருக்கும் எனது செய்து விசுவாசம் உள்ளவர்களுக்கு ஆனந்தம் நிச்சயமாக்கப்பட்டுள்ளது. உலகம் தோன்றுவதற்கு முன்பே பரலோக பிதாவும் அவரது நேசகுமாரனும் அலைந்து திரிவார்கள் என அவர்கள் அறிந்தவர்களை நேசித்து அவர்களுடன் பணியாற்றியிருக்கின்றனர். தேவன் அவர்களை என்றென்றைக்கும் நேசிப்பார். பரிசுத்த ஆவியானவரின் உதவியுடன் எல்லா சத்தியங்களும் ஞாபகத்துக்கு கொண்டு வரப்படும். அதை நாம் பிறர் மீது திணிக்க முடியாது. ஆனால் நமது வாழ்க்கையில் அவற்றை பார்க்க அனுமதிக்கலாம். நமது பரலோக பிதாவின் அன்புக்குரிய குடும்பத்தின் அங்கத்தினர்களாக ஒன்றாக இருந்த ஆனந்தத்தை ஒருமுறை பெற்றிருந்தோம் என உறுதியினால் நாம் எப்போதும் தைரியம் பெறலாம். தேவனின் உதவியுடன் அந்த மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் மீண்டும் நாம் அனைவரும் உணரலாம். நம் அனைவருக்கும் அது அப்படியே ஆகக்கடவது என நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஆமேன்.